SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
வணக்கம் அனூக் அருட்பிரகாசம்.
வணக்கம்.
சிட்னி ரைட்டர்ஸ் ஃபெஸ்டிவல், அதில் பங்கு கொள்வதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள். அதற்கு முன் நீங்கள் எழுதியிருக்கின்ற நூல் த ஸ்டோரி ஆஃப் அ பிரீஃப் மேரேஜ், அதை ஏன் எழுதினீர்கள் என்று சொல்லுங்களேன்.
நான் கொழும்பில் தான் பிறந்து வளர்ந்த நான் ஒரு வசதி உள்ள குடும்பத்தில், என் அம்மா அப்பா யாழ்ப்பாணத்தில் தான் பிறந்து வளர்ந்தவங்கள். நான் இங்கிலீஷ் மொழியில் தான் படித்தேன். படித்த பிறகு நான் அமெரிக்காவுக்கு போனேன் என் பட்டதாரி பட்டம் வாங்கிறதுக்கு. இந்த யுத்தத்தின் இறுதி காலம் நடக்கக்குள்ள நான் அமெரிக்காவில் தத்துவம் படித்து கொண்டிருந்த நான், இலங்கையர் யாரோடும் பழக்கம் இல்லாமல் ஒரு அந்நிய சூழலில் இருந்த நான் அந்த காலத்தில். இப்போ இந்த யுத்தம் முடிகிற அந்த அந்த நாட்களில் அந்த செய்தி ஒவ்வொரு நாளும் வாசித்து கொண்டிருப்பேன். அதை பற்றி அறிஞ்சு கொள்ளேக்குள்ள அந்த கொடுமைகள் என்னென்ன கொடுமைகள் எல்லாம் நடக்குதுன்னு அதை பற்றி அறிஞ்சு கொள்ளும் போது எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி, எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி ஒன்று வந்தது. என்ன இது, நான் மேல்நாட்டு தத்துவம் படிக்கிறேன், இங்கே ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் எல்லா வசதியோடும் புரிந்து வளர்ந்த நான், இங்கே பேருங்கோ எங்களோட ஆக்கள் எங்களோட மக்கள் எல்லாம் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்களோ அங்கே, இப்போ எந்த சூழ்நிலைக்கும் அவையளுடைய சூழ்நிலைக்கும் எவ்வளோ தூரம் உண்டு, அந்த நேரத்தில் தான் எனக்கு புரிஞ்சுது. அவையளுடைய அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய சூழலை விளங்குறதுக்கு தான் நான் இந்த முயற்சி பண்ணினேன்.
அந்த முயற்சி, அந்த நூலை பற்றி இன்னும் ஆழமாக போக முன், நீங்கள் சிட்னியிலும் வாழ்ந்திருக்கிறீர்கள் இல்லையா?
ஓம், நான் என் அம்மாவோடவும் தங்கச்சியோடும் 1994 இங்கே வந்தோம். 2 வருஷமாக இருந்தோம். ஆஷ்வில்லையும் ஸ்டத்ஃபீல்டையும் இருந்தோம்.
இங்கே பள்ளிக்கூடம் போனீங்களோ அல்லது?
ஓம், ஓ 2 வருஷமாக பள்ளிக்கூடம் போனோம். எந்த பள்ளிக்கூடம்ன்ற எனக்கு ஞாபகம் இல்லை.
அதுக்கு பிறகு நீங்கள் திரும்பி கொழும்புக்கு போனீங்க?
திரும்பி கொழும்புக்கு போனோம்.
சரி, அங்கே போய் படித்து முடிச்சுட்டு நீங்கள் அமெரிக்காவுக்கு போனீங்களா?
18 வயதில் நான் அமெரிக்காவுக்கு போனேன்.
இப்போ என்ன செய்றீங்க?
இப்போ நான் நியூயார்க்கில் இருக்கிறேன். இப்போ நியூயார்க்குக்கு போய் இப்போ ஒரு 6 வருஷமாகும். நான் என் கலாநிதி பட்டம் செய்கிறேன் பல்கலைக்கழகத்தில். நான் தத்துவம் படிக்கிறேன். இப்போ துவங்கி ஒரு 6 வருஷமாகும். இன்னொரு 1.5 வருஷம் இருக்குதுன்னு நான் நிற்கிறேன், சொல்ல முடியாது. அது நான் இந்த ஆராய்ச்சி எப்படி போகும்.
என்ன தலைப்பில், தத்துவத்தில் என்ன தலைப்பில் ஆராய்ச்சி செய்கிறீர்கள்?
நான் பழக்கங்களை பெட்டி எழுதுறேன். பழக்கங்களுக்கும் குணங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேள்விதான் இந்த ஆராய்ச்சியில் நான் கேட்கிறேன்.
சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு அது. நீங்கள் சிட்னி ரைட்டர்ஸ் ஃபெஸ்டிவல், அதாவது எழுத்தாளர் விழாவிலே கலந்து கொண்ட ஒரே தமிழர் என்று நினைக்கிறேன் இல்லையா?
ஓம் நினைக்கிறேன். ஓம்,
அந்த வகையில் நடந்த வாரம் முழுவதும் சிட்னி எழுத்தாளர் விழா நடந்தது. அதிலே நீங்கள் பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்களே நேரில்.
உண்மையாக சொன்னால் இதான் நான் பங்கு கொண்ட முதல் இலக்கிய விழா. நான் ஒரு 4-5 நிகழ்வு செய்திருப்பேன். எல்லா நிகழ்வுகளுக்கும் நிறைய பேர் வந்தாங்க. இந்த நிறைய தமிழர் வந்தாங்க, நிறைய இலங்கை சேர்ந்த ஆக்கள் வந்தாங்க, கேள்விகளும் கேட்டாங்க. நான் சொன்னதுக்கும் ஆட்சேபங்கள் ஒன்றும் வரவில்லை. அப்போ அதுக்கு ஒரு சின்ன சந்தோஷம். நான் எதிர்பார்த்தேன் சில வேளைகள் நான் ஏதாவது கொஞ்சம் உறுதியாக சொன்னால் ஆடியன்ஸில் இருக்கிற யாராவது அதுக்கு பிரச்சனையாக இருக்க முண்டு. ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கில்லை. எல்லாரும் சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அப்போ ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது.
நீங்கள் தமிழர்கள் கேள்வி கேட்டதா சொன்னீர்கள், சிங்களவர்கள் யாராவது?
இல்லை, அப்படி ஒன்றுமே நடக்கில்லை. நிறைய இந்த நிகழ்வுக்கு பிறகு நாங்கள் புக் சைனிங் செய்வோம். அந்த புக் சைனிங்கில் நிறைய தமிழாக்களும் சிங்களாக்களும் வந்தாங்க. இந்த சிங்களாக்கள் அந்நியமாக ஒரு 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 சின்ன வெக்கத்தோடு தான் வருவாங்க. என்னடா நான் சொன்னதெல்லாம் இந்த பேச்செல்லாம் கேட்டுட்டு என்னட்ட வந்து கொஞ்சம் தயக்கமாக வந்து, ஐயோ நாங்கள் சிங்களவர், ஆனால் உங்களோட புத்தகம் எங்களுக்கு நல்லா பிடிச்சது, நீங்க சொன்னது எல்லாம் எங்களுக்கு நல்லா பிடிச்சது, அப்படிதான் கொஞ்சம் தயக்கமோடு தான் வந்தாங்க. ஆனா அப்படி பெருசா ஒரு இந்த கோவத்தோட யாரும் வேற இல்லை.
சரி, இந்த நூல் த ஸ்டோரி ஆஃப் அ பிரீஃப் மேரேஜ் ஆங்கிலத்திலே நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள்.
ஓம்,
ஆனால் உங்களுடைய அறிமுக அட்டையிலே நீங்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதுவதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நீங்கள் தமிழிலே என்ன எழுதியிருக்கிறீர்கள், பிரசுரித்திருக்கிறீர்கள் என்று சொல்லுங்களேன்.
முதல்ல நான் சொல்லணும், எனக்கு தமிழ் அவ்வளவு சரளமாக வராது. நான்
நீங்கள் பேசுவதை பார்த்தால் அப்படி தெரியவில்லை,
அதுக்கு நன்றி. ஆனால் நான் தமிழில் ஒரு வருஷமாக தான் நான் படித்தேன். நான் ஆஸ்திரேலியாவில் படித்த பிறகு, இலங்கைக்கு திரும்பி போன பிறகு நான் என் படிப்பெல்லாம் ஆங்கிலத்தில் தான் தொடர்ந்தது. ஆனபடியால் நான் வளர வளர இந்த தமிழெல்லாம் மறந்து போயிட்டுது எனக்கு. இந்த யுத்தம் முடிகிற நாட்களில் அதை புரிஞ்சு கொண்ட பிறகு தான் நான் தமிழில் எழுதணும், தமிழில் கதைக்கோணும்ன்ற ஒரு ஆசை வந்தது. எங்களோட மக்கள் அழிக்கப்படுறாங்க, எங்களோட கலாச்சாரம் அழிக்கப்படுது. அப்படி ஒரு சூழலில் நான் ஒரு தமிழராக தமிழை ஆதரிக்கணும், என்ற உடம்புக்குள்ள, என் மனசுக்குள்ள, என் தசைக்குள்ள தமிழ் வளரணும், இருக்கணும், உறுதியாக இருக்கணும், அப்படி ஒரு ஆசை ஒன்று வந்தது. 2009 பிறகுதான் தமிழில் கதைக்க துவங்கினேன், தமிழில் எழுத துவங்கினேன். இங்கிலீஷில் ஒரு, அது பழமொழியோ இல்லையோ எனக்கு தெரியா, ஆனால் இங்கிலீஷில் சொல்லுவினம் ஃபேக் இட் டில் யூ மேக் இட்ன்றது. அதன்படி நான் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் எழுதுறேன்னு நான் சொல்லுவேன். அது உண்மைதான் ஒரு வகையில். ஆனால் மற்றவர்களுக்கு தமிழ் காட்டக்கூடிய எழுத்து ஒன்றும் இல்லை இன்னும். ஆனால் அதான் என்ன நோக்கம், ஒரு இப்போ இல்லை, ஒரு ஒரு 10 ஒரு 15 நான் தமிழ் தான் எழுதணும், தமிழ் மொழியை கொஞ்சம் மதிக்க வேணும். அதான் நான் இப்போ எழுதுறது, நான் மெட்டவிலுக்கு காட்ட மாட்டேன். ஆனால் அதான் என்ற ஆசை, ஒரு எதிர்காலத்தில் தமிழ் எழுதுறது.
உங்களுடைய உண்மையான பதிலை கேட்டு எனக்கு புல்லரிக்கிறது. தமிழில் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு வந்தது எனக்கு புரிகிறது. நீங்கள் ஆங்கிலத்தில் படித்ததாக சொன்னீர்கள் உங்களுடைய இள வயதிலிருந்து, ஆகவே தமிழில் எப்படி பேச எழுத கற்றுக்கொண்டீர்கள்?
எனக்கு சில தமிழ் சிநேகிதர் இருக்கிறாங்க. அம்மா அப்பா என்ற சொந்தக்காரோட தமிழ்ல மாத்திரம் கதைக்கோணும் என்று கட்டாயப்படுத்தினான்.
இதெல்லாம் 2009 பிறகு
பிறகுதான். நான் ஒரு வருஷம் அதோட நான் சொல்லியிருக்க மாட்டேன். நான் என் முதல் பட்டம் படித்த பிறகு நான் ஒரு வருஷமா தமிழ்நாட்டில் இருந்தேன்.
அங்கே
ஓம் நான் சென்னையில் இருந்தேன் ஒரு வருஷமா, ஒரு பத்திரிகை வேலை செய்தேன். அங்கேயும் கொஞ்சம் தமிழ் பழக துவங்கினேன். மெல்ல மெல்லத்தான் நான் இந்த தமிழ் செய்தியால் வாசிப்பேன். கஷ்டப்பட்ட ஒரு அகராதியை வச்சு நான் படிப்பேன். நான் இப்போ இந்த இணையதளத்தில் நான் இந்த தமிழ் இணையதளம் தான் கூடுதலாக பாவிக்க துவங்குவேன். அந்த மாதிரி அந்த சின்ன சின்ன முயற்சிகளால் தான் நான் பல துவங்கினேன்.
உங்களை பற்றிய ஒரு விழிப்புணர்வு உங்களுக்குள் வந்து ஒரு அடையாள தேடல் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்வீங்களோ?
சொல்லலாமோ, அப்படி சொல்லலாமோ.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் த ஸ்டோரி ஆஃப் அ பிரீஃப் மேரேஜ் என்ற நூலை எழுதியிருக்கும் அனுக் அருட்பிரகாசம். இப்ப உங்களோட நூலை பற்றி பேசுவோம். இதை பலர் வாசிக்க வேண்டும் என்றது என்னுடைய விருப்பமாக, என்னால் அந்த நூலினுடைய முழு கதையையும் சொல்ல விருப்பம் இல்லை. ஆனால் இந்த நூல் 2 நடக்கின்ற சம்பவங்களை மட்டும் வைத்து எழுதியிருக்கிறீர்கள். அந்த கரு, அந்த சிந்தனை எங்கிருந்து உங்களுக்கு வந்தது?
அதுக்கு 2-3 காரணங்கள் இருக்கலாம். ஒரு காரணம் வந்து இந்த பிளாட், கேரக்டர், அந்த மாதிரி விஷயங்கள்ல எனக்கு அவ்வளவு ஆர்வம் இல்லை. இலக்கியத்தில் எழுத்தில் என்ற பிரதானமான நோக்கம் வந்து என்ற பாத்திரங்களுடைய மனநிலையை வர்ணிக்கிறது. என்ற பாத்திரங்களுடைய மனநிலையை வர்ணிக்கிறதுக்கு, நுணுக்கமாக வர்ணிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் தான் எடுக்க வேணும். ஒரு நிமிடத்துக்குள்ள, ஒரு மணித்தியாலத்துக்குள்ள ஒரு மனசில் நிறைய ஓடும். அதை நுணுக்கமாக வர்ணிக்கிறதுக்கு இந்த எழுத்து மட்டும் இல்லை, நான் பொதுவாக எழுதும் போது நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன நேரம் தான் எடுப்பேன். அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் வந்து இந்த கதை வந்து ஒரு கஷ்டமான கதை. எனக்கு தெரியும் இந்த புத்தகத்தை வாசிக்க போகிற ஆக்களுக்கு இந்த கதை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நிறைய கொடுமைகளெல்லாம் வர்ணிச்சிருக்கிற இந்த கதையில். ஆனபடியால் ஒரு குறுகிய நேரத்தை பெட்டி மட்டும் எழுதினால் சோமுன்னு நினைச்சேன். இல்லாட்டி வாசிக்கிறாள் நிப்பாட்டு வாங்கலுண்டு ஒரு பயம் இருந்தது.
இப்போ அந்த வகையில் நீங்கள் ஒரு குறுகிய நேரம் விடயமாக இருந்தாலும் சில விடயங்களை மிகவும் ஆழமாக விவரித்திருக்கிறீர்கள். ஒரு உதாரணம் சொல்லலாம், கதையிலே வருகின்ற டினேஷ் என்ற முக்கிய பாத்திரம் கழிப்பிடம் செல்வதற்கு 3.5 பக்கங்கள் ஒதுக்கியிருக்கீர்கள். அதை நான் எப்படி விவரிப்பேன்னு சொன்னால், எந்த ஒரு மனிதனும் அந்த செயலை செய்வதற்கு முன் அவனுடைய மனத்தில் என்னவெல்லாம் ஓடுமோ அதையெல்லாம் அழகாக வெளிக்கொண்டிருக்கீர்கள். அப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமாக சொல்லலாம். இன்னொன்று, இதில் ஒரு திருமணம் நடக்கிறது, அதான் உங்களுடைய தலைப்பு கூட. அந்த திருமணம் நடப்பதற்கு அவனுக்கு விருப்பம் இருக்கிறதா இல்லையா என்ற மன ஓட்டத்தை கூட பல பக்கங்களில் எழுதியிருக்கிறீர்கள். ஒரு சின்ன விஷயம்தான், ஆனால் அந்த ஆழமான விவர இதற்கு உங்களுக்கு அதீத கற்பனை இருக்க வேண்டும் இல்லையா?
அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னால், நான் எழுதியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்கும் இது பொதுவான விஷயங்களாக இருக்கு. ஒவ்வொரு நாளும் நாங்கள் கழிப்பிடத்துக்கு போகணும், ஒவ்வொரு நாளும் நாங்கள் குளிக்கணும், ஒவ்வொரு நாளும் நாங்கள் நித்திர கொள்ளுவேணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நான் கூட இடம் கொடுத்திருக்கிற இந்த புத்தகம். அதை ஏனென்று சொன்னால்,
அப்படி சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால், உங்களுடைய புத்தகம் ஆரம்பிப்பதே ஒரு சிறுவனை ஒரு தற்காலிக சிகிச்சை நிலையத்தில் அவருக்கு அறுவை சிகிச்சை நடக்கிறது. அதை பற்றிய விவரணம் கூட முதல் அத்தியாயத்திலே நீங்கள் நிறைய பகுதி அதற்கு ஒதுக்கியிருக்கிறீர்கள், அதை ஆழமாக விவரித்திருக்கிறீர்கள். அந்த சூழ்நிலையில் இல்லாமல் இருந்த நீங்கள் அதற்குள் எப்படி ஆழமாக உங்களுக்கு செல்லக்கூடியதாக இருந்தது என்பதுதான் என்னுடைய கேள்வி.
சரி, நான் நிறைய ஆராய்ச்சி செய்தேன் இந்த புத்தகத்துக்கு. ஆராய்ச்சின்ற வார்த்தை பாவிக்க எனக்கு விருப்பம் இல்லை உண்மையாக சொன்னால். என்னோட சொன்ன ஆராய்ச்சின்னு சொன்னால் இது வந்து என் ஐடென்டிட்டிக்கு வெளியே இருக்கிற ஒரு ஒரு விஷயம்.
தேடுதல்னு சொல்லாமோ,
தேடுதல்னு சொல்லலாமோ, அந்த தேடுதலால் தான் இதை பற்றி அறிஞ்சு கொள்ள பார்த்தேன் என்ன நடந்ததுண்டு இந்த இறுதி காலத்தில். அப்போ நான் இணையதளத்தில் நிறைய படங்கள், புகைப்படங்கள், வீடியோல் எல்லாம் இருந்தது. இந்த ஸ்ரீலங்காஸ் கில்லிங் ஃபீல்ஸ்ன்ட்டு ஒரு பேர் போன ஆவணப்படம் ஒன்று வந்தது. தயா சோமசுந்தரம்ன்ற ஒரு 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 யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு 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 மனத்தத்துவர் ஒருத்தர் இருக்கிறார்.
இந்த களம் மக்களையும் தயா சோமசுந்தரம் இருவரையும் நாங்கள் இங்கே நேர்கின்றிருக்கிறோம்.
அப்படியா? சரி, கேட்க சந்தோஷம். அவருடைய கட்டுரை கலெக்டிவ் ட்ராமா இந்த வென்னின்ற ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார், அதை வாசித்தேன். அதோட டாக்டர் எஸ் சிவதாஸ்ன்ற இன்னொரு மனத்தத்துவர் வன்னியில் வேலை செய்கிறார். அவரோட பல இடங்களுக்கு போய் பல பேரோட கதைச்சன் பாதிக்கப்பட்ட ஆக்கள் 2011 ஆண்டில். அப்படியான ஆராய்ச்சி நிறைய செய்திருக்கிறேன். ஆனால் கூடுதலாக நான் சும்மா இலங்கையிலேயோ அமெரிக்காலேயோ என் அறையில் என் மேசைக்கு முன்னால் அமைதியாக இருந்து அந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற படங்களை பார்த்து கற்பனை செய்வேன். ஏன்னென்று சொன்னால், நான் சொன்ன மாதிரி இது பற்றி இந்த இந்த யுத்தத்தில் நடந்த பாதிப்புகள், கொடுமைகள், அதில் எனக்கு அனுபவம் இல்லை. அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. இது வந்து இந்த புத்தகம் வந்து இந்த புத்தகத்தின் நோக்கம் வந்து யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட ஆக்களுடைய அனுபவங்கள் விளங்கி கொள்வது. அதாவது யுத்தத்தில் பாதிக்கப்படாதவனுடைய முயற்சி. அப்போ நான் கூடுதலாக கற்பனை தான் செய்தேன். என் மனசுக்குள்ள இதை பற்றி யோசிச்சேன், எப்படி இருக்கும், அப்படிதான் எழுதினான்.
டினேஷ், கங்கா இருவரும் இருக்கின்ற சூழலிலே நீங்கள் இயக்கம், மூவ்மெண்ட் என்ற பதத்தை தான் பயன்படுத்துகிறீர்கள். ராணுவம் என்று சொல்கிறீர்கள், மற்றது மூவ்மெண்ட். அந்த வார்த்தை பிரயோகம், அதை நீங்கள் தேர்வுடுவதற்கு காரணம் என்ன?
நான் இயக்கம் என்ற வார்த்தை ஏன் பாவிச்சேன் என்றால், ஒரு காரணம் வந்து வன்னியில் இருக்கிற மக்கள் கூடுதலாக விடுதலை புள்ளிகளை பற்றி ஏதாவது சொல்லணும் என்றால் இயக்கம் என்ற வார்த்தை தான் பாவிப்பாங்கள். கன எழுத்தாளர், ஆங்கிலத்தில் எழுதும் தமிழ் எழுத்தாளர் புலிகள் என்ற வார்த்தை பாவிப்பாங்கள், அல்லது எல்டிடி என்ற வார்த்தை பாவிப்பாங்கள். ஆனால் என்ன பொறுத்த அளவில் அது ஒரு 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 அந்நியமான ஒரு ஒரு வார்த்தை. அதாவது அது வெளியில இருந்து வந்திருக்கிற ஒரு வார்த்தை. பொதுவாக மக்கள், இந்த வன்னியில் இருக்கிற மக்கள் இயக்கம்னு தான் சொல்லுவாங்க. ஆனவடியால் நான் இயக்கம் என்ற வார்த்தை தான் கூட பாவிச்சிருக்கிறேன்.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.